சிவானந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம் மகான்கள்லாம் ரொம்ப கொண்டாடுற ஒரு ஸ்லோகம். கஞ்சித் காலமுமா மகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச நதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சிதவேக்ஷணைச்ச நுதிபிஹி கஞ்சித் தஷாம் ஈதிருஷீம் யஃப் ப்ராப்னோதி முதா த்வதர்ப்பிதமனாஹ ஜீவன் ச முக்த கலு. இதோட அர்த்தம் என்னென்னா, உமாமகேஷா உமையுடன் கூடிய பரமேஸ்வரனே, கஞ்சித் காலம் கொஞ்ச காலம் பவத்தா பாதார விந்தார்ச்சனைஹி திருவடி தாமரைகளை அர்ச்சிப்பது என்ற காரியம். கஞ்சித்து தியான சமாதிபிஷ்ச, கொஞ்ச நேரம் உன்னோட தியானம், கொஞ்ச நேரம் சமாதியில் நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு கூடியிருக்கிறது. கஞ்சித் நதிபிஹி சில நமஸ்காரங்கள், கஞ்சித்து கதா கர்ணனைஹி கொஞ்ச நேரம் சிவகதைகளை கேட்கறது, கஞ்சித்து அவேக்ஷணைச்ச கொஞ்ச நேரம் பரமேஸ்வருடைய தர்சனம், கோயிலில் போய் சுவாமி தர்சனம் பண்ணுறது, ஆற்றுல பூஜையில் தர்சனம் பண்ணுறது, படங்களில் தர்சனம் பண்ணுறது, இப்படி சுவாமியுடைய தர்சனத்தில் கொஞ்ச நேரம். கஞ்சித்து நுதிபிஹி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது, இந்த சிவானந்த லஹரி மாதிரி. முதா த்வதர்ப்பிதமனாஹ இப்படி ரொம்ப சந்தோஷத்தோடு மனத்தை உன்னிடம் அர்ப்பணம் செய்தவனாக, யஹ ஈதிருஷீம் தசாம் பிராப்னோதி எவனொருவன் இந்த நிலையை அடைகிறானோ சஹ அவன் ஜீவன் முக்தா கலு, அவன் நிச்சயமாக உலகில் வாழும்போதே முக்தியை அடைந்தவன் ஆவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஜீவன் முக்திக்கு பல டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் எதேந்திரிய மனோபுத்தி முனி மோக்ஷபராயண விகதேச்சா பயக்ரோதா எஸ் சதா முக்த ஏவசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தன்னுடைய இந்திரியங்கள் மனோபுத்தி எல்லாத்தையும் மோக்ஷத்தை நாடி அதிலேயே அர்ப்பணம் பண்ணி, வீத்த இச்சா பயக்ரோதா குரோதம் பயம் காமம் இது மூன்றிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறானோ அவன் முக்தா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். யோந்த சுகா அந்தராராமஹா ததா அந்தர்ஜோதிரேவயா சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. எவன் உள்ளுக்குள்ள சுகம், உள்ளுக்குள்ள ஆத்மாராமனாக ஒளியை கண்டவனாக இருக்கானோ அந்த யோகி முக்தன் அப்படின்னு. ஜீவன் முக்திக்கு ஞான மார்க்கத்தில் கர்ம மார்க்கத்தில் பல விதமாக வர்ணனை இருக்குது. இங்கே பக்தி மார்க்கத்தில் நவவித பக்தி அப்படின்னு சொல்வா. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. இந்த 9 காரியங்களிலும் எவனொருவன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் வச்சிருக்கானோ அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு இங்கே ஆச்சாரியாள் ஜீவன் முக்தியை அந்த நிலையை வர்ணிக்கிறார். இதில் என்னென்னா, நம்ம கர்ம மார்க்கத்தில் ஜனக்கரை போல ஞானியாக இருக்கணும்னா நமக்கு எதுலேயுமே கோபதாபமே வரக்கூடாது, எல்லாத்தையும் கனவாக பார்க்கணும், எதை பற்றியும் நமக்கு விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது, காரியங்களை நிஸ்பிருகா எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் கடமையை பண்ணிகிட்டே போகணும். அதுவும் கஷ்டமாக இருக்குது, யாராவது ஏதாவது அந்நியாயமாக பண்ணால் நமக்கு ரொம்ப கோபம் வருது, ஏதாவது நமக்கு கிடைக்கலன்னா வருத்தாகுது. ஞானி இந்த உடம்பே பொய்ன்னு நினைக்கிற அளவுக்கு வைராக்கியம் வரணும், அது ரெண்டுமே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆனால் பிரிவா மாதிரி சுவாமிகள் மாதிரி இடராது பகவானுடைய பக்தியை பண்ணுறது நம்ம பார்க்குறோம், அவளும் ரொம்ப திருப்தியாக இருக்கா, அவள் இந்த உலகத்தில் நம்மளை போல் அவ்வளோ ஈஷிண்டு அவஸ்தப்படுறதில்லை, அவள் பேரானந்தத்தை தெளிச்சிருக்கா, அவள் இந்த 9 எது வேணால் பண்ணலாம், உனக்கு பிடிச்சதை பண்ணு, மாற்றி மாற்றி பண்ணு, சில நேரம் கதை கேட்கணுமா கேளு, சில நேரம் கதை படிக்கணுமா சொல்லணுமா, இல்லை பஜனையில் உட்கார்ந்துட்டு சிவநாமத்தை பாடப்போறியா, எது வேணாலும் பண்ணு, ஆனால் மனசை பகவானிடத்துலேயே இடையறாமல் வச்சுக்கிறதுக்கு பழக்கு, முயற்சி பண்ணு. இந்த முயற்சி பண்ணுறதே முக்திக்கு ஒவ்வொரு படியாக உன்னை பக்கத்தில் ஆக்ஷன் போகும் அப்படின்னு மகான்கள் பண்ணி காமிச்சு வாழ்ந்து காமிச்சு நமக்கு சொல்லியிருக்கா. இதில் இந்த உமா மகேஷா அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார், அது ரொம்ப அழகு. ஏன்னா உமையோடு கூடிய ஈசன் நமக்கு விரைவில் அருள் செய்வார், பரம்பொருள் ஈஸ்வர வடிவம் எடுத்தது. அந்த ஈஸ்வரனுடைய மாயை அம்பாள். ஆனால் அந்த அம்பாள் நினச்சா அந்த மாயை விலக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணி ஈஸ்வர தன்மையே நமக்கே கொடுக்க முடியும். இது மூக்க கவி சொல்கிறார். காமாட்சி கேபி சுஜனாஹா தொதபாங்க சங்கே கண்டே ந கந்தலித காலிம சம்பிரதாயாக உத்தம் சகல்பித்த சகோர குடும்ப போஷாக நக்தம் திவ பிரசவ பூ நயனா பவந்தி. காமாட்சி கேபி சுஜனாக சில புண்ணியவான்கள் தொதபாங்க சங்கே உன்னுடைய கட்டாட்சத்தின் சம்பந்தம் ஏற்படும் போது, அதாவது உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்றவுடன் கண்டேன கழுத்தில் காலிம சம்பிரதாயாக கந்தளிதா கருப்பு வர்ணம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது நீலகண்டம் பரமேஸ்வரனுடைய சாரூபியம் அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத அவள் கழுத்து கருப்பாயிடுறது. உத்தம்ச கல்பித்த சகோர குடும்ப போஷாக, சகோரங்கிற பட்சி நிலவை குடிக்கும், அந்த சகோர குடும்பங்களை போஷிக்கும் நிலவை உத்தம்ச கல்பிதா தன்னுடைய சிரசில பூஷணமாக தரித்திருக்கிறார்கள். பரமேஸ்வரன் போல அவளுக்கும் தலையில் சந்திரன் வந்துடுறது, சந்திரமௌழி ஆயிடுறா. நக்தம் திவ பிரசவ பூநயனா பவந்தி, இரவையும் பகலையும் உண்டாக்கும் சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கு நயனங்களாக கண்களாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக்க மாதிரி இடையராது பகவானுடைய பஜனத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முதல் குரு அம்பாள் தான். அம்பாளுடைய கட்டாட்சம் எப்பவுமே பரமேஸ்வரன் மேலே இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தமும் சொல்லலாம். இடையராது பகவானையே பார்த்துட்டுருக்கணும், பேசிட்டுருக்கணும், அந்த அன்பை ஒரே இடத்துல கொட்டணும் அப்படிங்கிறது அம்பாள் நமக்கு காமிச்சுதரா. அப்படி அம்பாள்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டு மகான்கள் அப்படி பக்தி பண்ணி பரமேஸ்வர் வடிவமாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னும் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்லலாம். அப்படி பக்தி ஒன்றினாலேயே ஞானமடையலாம், ஜீவன் முக்தனாக ஆகலாம், ஆனால் இடையராத பக்தி பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெள்ள தெளிவாக ஆச்சாரியால் சொல்கிறார். நம்ம இதை நம்பி மகான்கள் காமிச்ச வழியில் பக்தி பண்ணுவோம். நமக்கு வழிகாட்டி ஜெகத்குரு மகாபிரிவா. மகாபிரிவா அந்த உள்ளொளி கண்ட ஒரு ஞானி. அதே நேரத்தில் தன்னுடைய எதி தர்மத்தையும் சரி, ஒரு ஸ்நானத்துலேருந்து பிக்ஷையிலேருந்து எல்லாத்தையும் தர்மசாஸ்திரப்படி வாழ்ந்தவர் மகாபிரிவா. அப்படி கர்மா மூலமாகவும் ஞானத்து மூலமாகவும் பகவானிடத்தில் லயித்திருந்தாலும், சுவாமிகள் சொல்வார், அவர் ஸ்நானம் பண்ணும்போதும் பிக்ஷை பண்ணும்போதும் மனத்து விவகாரம் கவனிக்கும் போது கூட ஒரு க்ஷணம் விடாமல் சந்திரமௌலீஸ்வரியும் திரிபுர சுந்தரி அம்பாளையும் தியானம் பண்ணிட்டுருக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்வார். அப்படி பக்தியில் தோய்ந்திருந்த பிரிவா நமக்கு என்ன பண்ணி காமிச்சானா, இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லாம் தான். பிரிவாவுடைய வாக்கு எதை கேட்டாலும், புஸ்தத்தை படித்தா கொஞ்சம் தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறா, அத்வைத்தம்லாம் சொல்கிறா, ஆனால் அவருடைய வாக்கு எது கேட்டாலும் எனக்கு வந்து அது பக்தியில் தோய்ந்திருக்கு. அங்கோலம் நிஜபீஜ சந்ததி மௌளோ கங்கா சசாங்கோ பவானித்வம் தாசே அப்படின்னு அந்த பக்தி, பகவானோட தியானம், அம்பாவோடைய சரணத்தியானம், முகவம்சத்திலேருந்து சிவசிவ பசந்தி சமம், அப்படி அம்பாளிடத்தில் சுவாமியிடத்தில் நம்மளுடைய மனசை லைக்க பண்ணுறதுக்கு தான் அவருடைய வாக்கு இருந்திருக்கு. காரியத்தில் எத்தனை வருஷங்கள் எத்தனை வேளைகள் பூஜை பண்ணி காமிச்சிருக்கா. அப்படி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பூஜை, நமஸ்காரம், ஸ்தோத்திரம், பகவானுடைய கதையை பேசுறது, பகவானுடைய கதையை கேட்குறது, இதையே வாழ்க்கையில் பண்ணி காமிச்சிருக்கா. அதனால் நமக்கு இதில் நம்பிக்கை வர்றது கஷ்டமே கிடையாது. பெரியவாளை நினச்சிண்டா நமக்கு இந்த ஸ்லோகத்தில் பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டுரும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் சொன்ன காரியங்களெல்லாம் பண்ணவா ஜீவன் முக்தர், பெரியவா ஜீவன் முக்தர் தான் அது நமக்கு தெரியுது. இந்த காரியங்கள்லாம் பண்ணால் ஜீவன் முக்தன்னு ஆச்சாரியால் சொல்கிறார். அப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ண வேண்டிய காரியங்கள், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஆத்ம நிவேதனம் வரைக்கும் எல்லாம் நம்மளும் முடிஞ்சது பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். கஞ்சித் காலம் உமா மகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச நதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைச்ச நுதிபிஹி கஞ்சித் தசாம் ஈத்ருஷீம் யஃப் ப்ராப்னோதி முதா த்வதர்ப்பிதமனாஹ ஜீவன் ச முக்தஹ் கலு. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.